बाणेन पुष्पधनुषः परिकल्प्यमाणत्राणेन भक्तमनसां करुणाकरेण कोणेन कोमलदृशः तव कामकोटि शोणेन शोषय शिवे मम शोकसिन्धुम्। इद् कटाक्षशतकत्ल 94वद् श्लोकम्। हे कामकोटि शिवे मङ्गलङ्गलै चैववळे புஷ்பதனுஷா பாணேன, புஷ்பதனுஷான பஞ்சபுஷ்பங்களை தனுஷாக கொண்ட மன்மதன் அவனுடைய பாணம் போன்றதும், தாமரை போன்ற கண்கள்னு வச்சுக்கலாம், இல்லை மன்மத பாணம் போல பரமேஸ்வரனை போய் அடிக்கிறது, அதனால் பாணேன புஷ்பதனுஷா பக்த மனசாம் பரிகல்பியமான திராணேன, பக்தர்களுடைய மனசுக்கு திராணம்னா ரட்சணம், அவளை காப்பாத்திர காரியத்தை செய்வதும், கருணாகரேண கருணை நிறைந்ததும், ஷோணேன சிவந்திருப்பதுமான ஹே காமாட்சி தவ கோமல திருஷா கோணேன, உன்னுடைய மிருதுவான கடைக்கண் பார்வையினால் மம சோகசிந்தும் சோஷையா, என்னுடைய சோக கடலை வத்தடிக்க பண்ணுவாயாக அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த கடலை வத்தடிக்கிறது பாணத்தை கொண்டு அப்படிங்கிற போது நமக்கு ராமாயண காட்சி ஞாபகம் வருது. ராமர் கடலை வத்தடிக்கலை, சொல்கிறார் லக்ஷ்மணா, சாபமானே சௌமித்ரே ஷராம் சாஷி விஷோபமானு சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்பியாம் யான் துப்ளவங்கமாக அப்படின்னு சொல்ல, வில்லை அம்பையும் கொண்டு வா லக்ஷ்மணா, இந்த கடலை நான் வற்றடிச்சுடுறேன், நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்ல, மூணு நாள் தர்பப்புல்ல படுத்துட்டு பட்னி இருந்து சமுத்திரராஜன்ட்ட வேண்டிக்கிறார் வழிவிடுன்னு, அவன் வரல, உடனே கோச்சுண்டு இந்த மாதிரி சொல்ல கடலை வத்தடிக்க போகிறேன் அப்படின்னு. அப்புறம் அவன் ஓடி வந்து அவன் ரெண்டு அம்பு போட்டானே பயந்துன்னு வந்து ராமர் காலில் விடுறான். அப்புறம் ராமர் வழிவிடுன்னொடனே இந்த நலனை கொண்டு பாலம் கட்டுங்கோ, அது விழாமல் நான் தாங்குறேன் அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்கிறான். அந்த சீனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்குது. என்னுடைய சோக கடலை ஹே காமாட்சியினுடைய கட்டாட்சம் என்ற கருணை நிறைந்த பக்தர்களை எப்பொழுதும் காப்பாற்றும் காரியத்தை பண்ணும் கட்டாட்சங்கள் என் சோகக்கடலை வத்தடிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். இந்த மாதிரி ஒரு துன்பக் கடலில் இருந்து அதிலிருந்து மீண்டு வந்தவர் சுவாமிகள். நம்ம இப்போ அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது நாம் ப்ரெசன்ட் பண்ணும்போது அது அழகாக இருக்குது, ஆனால் அவர் அந்த கஷ்டத்தை படும்போது திருவல்லிக்கேணியில் ஒன்று கொடுத்து இருந்துட்டு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைகள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிரமம், மூத்த பிள்ளைக்கு முதல் பிள்ளைக்கு புத்தி குறைவு, அவனுக்கு 5 வயசு குழந்த மாதிரி இருப்பான், அடுத்த பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வரும், இப்படி எல்லா விதத்துலேயும் கஷ்டம், எல்லாத்துக்கும் மேலே பணம் கஷ்டம், ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கணும், கடனுக்கு வட்டி கொடுக்கணும், ஒவ்வொருத்தையும் போய் வாசலில் நிற்கணும், கடனுக்கு அதை திருப்பி கொண்டு போய் கொடுக்கணும், காலகாலத்தில் சுவாமி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த நாளில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரபரத்துன்னு போய் கொடுப்பார். எங்கள் அத்து வாத்தியார் அப்ளா கடை நாராயணயர்னு இருந்தார், ஒரு நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு போய் காத்திருந்து 11 மணிக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கார், பணத்தை திருப்பி கொடுத்துருக்கார். அவர் என்னது கல்யாணம், நீ நாளைக்கு கொடுத்தா நான் வாங்கிக்க மாட்டேனா, இல்லை இன்னைக்கு தரேன்னு சொன்னேன் அதனால் அப்படின்னு அந்த அளவுக்கு சுவாமி ஹானஸ்டி, ரொம்ப ரொம்ப இன்னொரு வாட்டி அவள் கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி சொல்வார். என்னை நம்பி ஜனங்கள் பணம் கொடுத்தான்னா அதுக்கு ஒரு காரணம், அந்த 60களில் சுவாமிகள் திருவள்ளிக்கணியில் பிரவச்சனம் பண்ணியிருக்கார், திருவள்ளிக்கணி அயோத்தியா மண்டபம் 4-5 இடங்களில் பண்ணியிருக்கார், அப்போ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் சுவாமிகள் நான் பகவானை மட்டும்தான் பேசுவேன், வேறு விஷயங்கள் எதுவும் பேசுகிறதுக்கு அனுமதிக்க கூட மாட்டேன் அப்படின்னு இருந்ததுனால ஜனங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டால் கூட அதை அந்த மாதிரி பிரவச்சனங்கள் நடக்கலை. அப்படி சுவாமிகள் அந்த சீன்லேருந்து விலகிட்டால் கூட அவர் நிறைய பேர் அவரோட பிரவச்சனம் கேட்டிருக்கா, அதனால் எப்படியாவது அவர் நிறைய அவருக்கு பணம் வரும். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கேட்டபோது கூட சுவாமிகள் கைக்கு பணம் வராது, யாரோ மிடில்மேன் எடுத்துன்னு போயிடுவார். அவர் கையில் வந்த பணத்தையும் கொஞ்சம் வந்த பணத்தையும் வந்து ரெகுலராக கேட்ட வைதிகாலுக்கு கொடுப்பார். அப்படி அவருடைய தாராள குணம், வள்ளல் தன்மை. யாராவது சிரமத்தில் இருக்கிற கலீக்ஸ்க்கு, சிரமத்தில் இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் சுவாமிகள் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி ஒரு இரக்க குணம் அவருக்கு. அப்படி அவருக்கு ஏதோ ஒரு கியாதி இருக்குது, அதனால் அவருக்கு எப்படியாவது சம்பாதிச்சு கொடுத்துருவார்னு சொல்லி அவருக்கு ஜனங்கள் கடன் கொடுத்தா. அப்படி அவர் உடம்பில் கஷ்டம், அவர் 36 வயசுலேயே தடி வச்சுட்டார் முட்டு வலினால், வயத்த வலினால் தான் வேலையை விட்டார். அப்படி எந்த பக்கங்கள்லேருந்து சிரமம், இப்படி ஒரு துன்பங்களுக்கு நடுவில் இருக்கும்போது அத்தனை வருஷத்துக்குள்ள அந்த 36 வயசுக்குள்ளேயே அவருக்கு வைராக்கியம் வந்துடுது. இன்னொன்று சொல்வார் சுவாமிகள், என் லைஃப்பில் ஏதாவது ஒன்று சூழ்ச்சி போயிடுச்சுன்னா அது சரியானதுங்கிறதே கிடையாது, அது சரியே ஆகாது, அப்படி தான் என்னோடய ஜாதகம் அப்படின்னு சொல்வார். நினச்சி பாருங்களேன், அப்பப்பா அந்த அளவுக்கு துன்பக் கடலில் இருக்கும்போது அவர் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தார்னா, அவருடைய அந்த அபார பக்தி தான். ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும் அப்படின்னு நேத்தி ஸ்லோகத்தில் பவித்ரையான்னு வேண்டினாரே, அந்த மாதிரி நமக்கு துன்பம் எல்லாருக்கும் வரும், ஆனால் நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நம்மளை வாட்டும், அதுதான் உண்மை. அந்த ஆணவ அழுக்கை பகவானுடைய கட்டாட்சம் விளக்கி அலம்பி அதை போக்கி அனுபூதியை கொடுத்துட்டா இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு உலகத்துக்கு தெரியறதுக்காகவே சுவாமியோட வாழ்க்கை. சுவாமிகள் கிட்ட நான் கேட்டிருக்கேன், நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தை போய்க்கிறதுக்கு பகவான்கிட்ட வேண்டினது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்லோகம் நாராயணியத்துலேருந்து, சுவாமிகள் நாராயணியம் உயிராக இருந்தார். ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அவர் தன்ட்ட வரவாளுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுப்பார், அதே நிறைய ஆவர்த்தி பண்ணுங்க. ஒரு ஏற திரியேறும், ஒரு இடத்துல கிணறு வெட்டி அங்கேருந்து ஜலம் வரணும்னா 50 இடத்துல ஒரு ஒரு அடி தோண்டினா ஜலம் வராது, ஒரே இடத்துல 50 அடி தோண்டணும். அதனால் ஒரே ஸ்லோகத்தில் நிறைய ஆவர்த்தி பண்ணப்பான்னு சொல்லி எனக்கு முக்கபஞ்சி சொல்லி கொடுத்து அதே திரும்பி திரும்பி பண்ணுன்னு சொன்னார். நாராயணியம் அவருக்கு உயிராக இருந்தது, நிறைய அங்கே உட்காந்துருக்கும் போது வரவாளுக்கெல்லாம் நாராயணியம் ஒரு தசகம் படிப்பார், காதில் விழுந்திருக்கு. ஆனால் எனக்கு அந்த நாராயணியம் சொல்லி வைக்கல, அதுக்கு சொல்கிறேன். ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த முக்கபஞ்சத்தை படிக்க சொன்னார். அந்த நாராயணத்துலேருந்து ஒரு ஸ்லோகம் சொன்னார், இது 3வது தசகத்தில் 5வது ஸ்லோகம். பவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம சைவ பிரசமயேது அசேஷ க்ளேஷௌகம் ந கலு ஹிருதி சந்தேக கணிகா நச்சேத்து வியாசோக்தி தவச்ச வச்சனம் நைகமவச்சா பவேன் மித்யா தத்யா புருஷ வச்சன பிராயமகிலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஹே குருவாயூரப்பா, பவத் பக்தி ஸ்பீதா பவத்து மம, உன்னிடத்தில் என்னுடைய பக்தி வளர்ந்து அளவு கடந்த எனக்கு உன்னிட்ட பக்தி ஏற்படட்டும். சைவ பிரசமேத், அதுவே அசேஷ க்ளேஷௌகம் பிரசமேத், எல்லா விதமான துன்பக் குவியல்களையும் அந்த என்னுடைய பக்தி போக்கிவிடும் என்பதில் நக்கல்லு ஹிருதி சந்தேக கணிக்கா, எனக்கு ஒரு எள்ளளவும் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. ஏன்னா அப்படி பக்தி துன்பத்தை போக்கும் என்பது வியாசோக்தி, நீயும் கீதையில் சொல்லியிருக்க, வேதங்கள்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கச்சே எனக்கு பக்தியினால் இந்த துன்பம் போகலைன்னா அந்த வார்த்தைகளெல்லாம் நீ கீதையில் சொன்னதும் வியாச பகவான் புராணங்கள் சொன்னதும் ரத்யா புருஷ வச்சன பிராயம் அக்கிலம், தெருள் போகிறவன் சொல்கிற வார்த்தை மாதிரி ஆகிடாதா? ஹே பகவானே, உன்னுடைய வார்த்தை சத்தியம் இல்லையா? அதனால் எனக்கு அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அதனால் எனக்கு அப்பேற்பட்ட அளவு கடந்த பக்தியை கொடு அப்படின்னு சொல்வார். இந்த பிரார்த்தனை தான் நான் பண்ணுவேன் தவிர என்னுடைய கஷ்டத்தை போக்குன்னு நான் பகவான்கிட்ட வேண்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார். அந்த தெளிவோடு அவர் இருந்ததுனால்தான் பிரிவாட்டை போய் என்னுடைய முன்னோர்கள் பண்ணிட்டு இருந்த பாகவத ராமாயண பட்டணமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், பலவிதமான அதை விட்டுட்டு சுதர்மத்தை விட்டுட்டு இங்கிலீஷ் படித்து வேலைக்கு போனதுனால தான் கஷ்டங்கள்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பெரியவா, ஆஹா, அதே பண்ணு, முன்னோர்கள் பண்ணதே பண்ணு அப்படின்னு மூணு வாட்டி சொல்லியிருக்கா கையை தூக்கி. ஆனால் அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் போகும்னு பெரியவாலும் சொல்ல, இவரும் என்னுடைய இந்த கஷ்டங்கள்லாம் போகணும் பாராயணம் பண்ணின்னு வேண்டிக்கல. இவர் மனசில் இந்த அஞ்சாவது ஸ்லோகம் மூணாவது தசகம் நாராயணியன் தான். நான் என்னுடைய அப்பா தாத்தாலாம் பண்ணிட்டு இருந்த அந்த பக்தியை பண்ணி அந்த பக்தி மார்க்கத்தில் அந்த மூணாவது தசகம் முழுக்க படித்து அதோடய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா பக்திங்கிறது என்னன்னு அவ்வளோ அழகாக விளக்கியிருக்கார். அதில் சொன்ன மாதிரி சுவாமிகள் பக்தி பண்ணி அந்த பக்தினால் அனுபூதி ஏற்பட்டு எனக்கு காமாட்சியுடைய கட்டாட்சம் கிடச்சி எல்லா துன்பமும் போகும் அப்படிங்கிற உறுதி அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால பெரியவாட்ட போய் அப்படி கேட்டார். பெரியவாளும் அதை புரிஞ்சுட்டு தான் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. மற்ற வாட்டெல்லாம் வந்து குழந்தை பிறக்கலன்னா பெரியவா வந்து ஒரு பிரசாதம் கொடுத்து அவளுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு நான் பகவானுடைய பஜனம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது பெரியவா நீ பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுதான் காமாட்சியுடைய கட்டாட்சம். அன்னைக்கு பெரியவா அந்த கட்டாட்சத்தை கொடுத்ததுனால சுவாமிகள் அதை பண்ண முடிஞ்சது, பண்ணி அனுபூதி அடைஞ்சார். ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கி அனுபூதி அடைவித்ததொரு பார்வைக்காரனும் அப்படின்னு வேலைக்காரன் வகுப்பில் வருது. இதுவும் அதே அர்த்தத்தில் இருக்குது. அந்த மாதிரி துன்பக் கடல்லேருந்து நம்ம மீளணும்னா காமாட்சி கட்டாட்சம் கிடைக்கணும். அன்னன்னைக்கு நம்முடைய ஆபத்துலேருந்தும் காமாட்சி கட்டாட்சம் மீட்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் தெரியுது. நம்மளவில் அதுவும் நடக்கும். மேலும் துன்பக் கடல்லேருந்து நம்மளை காமாட்சி உயர்ந்த பக்தியை கொடுத்து அது மூலமாக ஞானத்தை கொடுத்து அந்த துன்பக்கடலில் வத்தடித்து நம்மளை காப்பாற்ற போகிறா. பாணேன புஷ்பதனுஷா பரிகல்பியமான த்ராணேன பக்த மனசாம் கருணாகரேணா கோணேன கோமலதுஷா தவ காம கோட்டி சோணேன சோஷய சிவே மம சோக சிந்தும் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.